காங்கிரஸ் கட்சியில எதுவும் இருக்கீங்களா எப்படி?
ஆமா, காங்கிரஸ் கட்சியில அப்பா இருந்த பொறுப்புல எஸ்சி எஸ்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன், இப்ப பிசிசி மெம்பரா இருக்கேன்.
உங்க தந்தை வந்து அங்க ஏன் போனாரு, எப்படி கொல்லப்பட்டார்?
என்னுடைய தந்தை வந்து காங்கிரஸ்கார், ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்ஸ் எம்எல்சி, காங்கிரஸ் வந்து இதே ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர், ஆல் இண்டியா காங்கிரஸ்ல. அதே நேரத்துல வந்து ஃபாதர் வந்து எம்எல்சியாவும் இருந்தார், எம்ஜிஆர் பேரில் எம்எல்சியா இருந்தவர்.
சரிங்க, காங்கிரஸ் சார்பா?
ஆமா, காங்கிரஸ் சார்பா.
சரி, அப்போ அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாரா, ராஜீவ் கூட்டத்துக்கு?
ஆமா, ராஜீவ்காந்தி கூட்டத்துக்காக போல. அங்க கேண்டிடேட்டா நின்ன மரகதன் சந்திரசேகர் இருக்காங்க, எம்பியா நின்னாங்க அந்த நேரத்துல 91 பார்லிமெண்ட் இருக்கு கான்ஸ்டியூஷன், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு இப்ப மரகதன் சந்திரசேகர் கேண்டிடேட் மேடம். அந்த கூட்டத்துக்கு வந்து அப்பா வந்து ஒரு இன்சார்ஜா ஒரு அந்த ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இன்சார்ஜ் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. 4-5 முன்னாடியே என் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருங்க ஒர்க் பண்றதுக்கு. லாஸ்ட் டேட் அன்னைக்கு 23rd, அன்னைக்கு எலெக்ஷன், 21st லாஸ்ட் மீட்டிங்கு, ராஜீவ்காந்தி அதில் கலந்துக்கிட்டாரு. அந்த நேரத்தில் மீட்டிங்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அங்கே இருந்தார் ஸ்பாட்ல. ராஜீவ்காந்தி கொல்லப்படும் போது அப்படியே வந்து ஃபாதரும் அப்படியே வந்த ஸ்டமக் வயிறு அப்படியே கிழிஞ்சு போச்சு, ஒரு கை கட் ஆகி போச்சுங்க.
சரி,
அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டு இருந்தாருங்க.
இப்போ அந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு முடிவெடுத்திருக்கு, அந்த முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
தமிழக அரசு அந்த முடிவு, இதே தமிழக அரசுல இந்த மேடம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதோ, எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதோ, ஒரு 15 முன்பு எல்டிடிஇ பயங்கரமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்டவங்க இன்னைக்கு உடனடியா ஒரே நாள்ல இந்த முடிவை எடுத்தது அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை காரணமா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் இது மாபெரும் ஒரு பெரிய முன்னுதாரமான தப்பு இது. ஏன்னா இந்த ஒரே ஒரு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன கூறுன்னா, அவங்களுக்கு தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி ஆயுள் தண்டனை இருக்கும், ஆனால் தமிழக அரசும் மத்திய அரசும் கலந்து ஆலோசித்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுவாங்க. ஆனால் அந்த சார்ஜெட் கூட அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல நைட்டே, ஒரு நைட்ல ஒரே நாள்ல மந்திரி சபையை கூட்டி மறுநாள் காலையிலேயே இவங்க வந்து அந்த 7 விடுவிக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய மாபெரும் தவறு.
தமிழக அரசினுடைய இந்த முடிவு ஏன் நீங்க தவறுன்னு நினைக்கிறீங்க?
தவறுன்னு ஏன் நினைக்கிறேன்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளின்னு நிரூபிச்சு, ஒரு சாதாரண ஒரு மனிதனை கொலை பண்ணி ஒரு இது பண்ணாலே, இன்னைக்கு அந்த டெல்லியில ஒரு பஸ் போக்குவரத்துக்கு பஸ்ல ஒரு கற்பழிச்ச பெண்ணுக்காக 3 இன்னைக்கு நாட்டுல எல்லா நாடுகளிலும் சில இதுல, நான் இதை தப்பாக நினைக்கல, இந்த மேட்டர் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், பல நாட்டுல பல இடத்துல பல கற்பழிப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு டெல்லியில ஒரு பஸ்ல ஒரு பெண்ணு பல பலாத்காரம் பண்ணி கற்பழித்த 3 இன்னைக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதே போல ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கும் ஒரு அதே நேரத்துல ஒரு 16 தமிழர்கள் அவங்களையும் கொண்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது?
ஆனா தூக்கு தண்டனையிலிருந்து உச்ச நீதிமன்றம் தானே வந்து கால தாமதத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு 20 மேல அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க செய்த தவறுக்கு.
கால தாமதத்தை யாரு அனுபவிச்சுட்டு சார்? கால தாமதம் மனு, இவங்க எல்லாம் மனு போட்டு அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ணி இவங்க தான் கால நடத்தி கொண்டு போனாங்க. அதே நேரத்துல காலந்தாத்துக்கு வந்து இவங்க அப்பீல் பண்ணி போனதுனால காலந்தாண்டு போயிருக்கு. ஒரு ஆயுள் தண்டனை கைதிய ஒண்ணா, அவளுடைய நன்னடத்தையை பொறுத்து குற்றத்தை இது கருதி, அவருடைய நன்னடத்தை பொறுத்து நாட்களை குறைக்கலாம் அவருக்கு. ஆனால் ஒரு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்த ஒரு கைதிக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எந்த சட்டத்திலயும் இடம் கிடையாது.
இல்ல, நீங்க இப்படி சொன்னா கூட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களுடைய கருணை மனுக்களை முடிவெடுக்கிறதுக்கு இந்திய ஜனாதிபதி உரிய காலத்துல எடுக்கல, அந்த கால தாமதமே அவங்களுக்கு வந்து கடுமையான மன உளைச்சலை கொடுத்திருக்கு, 20 மேல தனிமை சிறையில இருக்கிறாங்க.
குற்றவாளி வந்து, அதாவது ஒரு தூக்கு தண்டனை நிறைவேறாது மன உளைச்சல்ல இருக்காது, ஒரு காலம் யாரையும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அதனால இவங்க மன உளைச்சல்ல ஜெயில மன உளைச்சலால இருந்தாங்கன்றது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க அந்த முருகன், நளினி, போர் அறிவாளன், அந்த 3 போட்டோவும் வந்து உள்ள போகும்போது அன்னைக்கு 1991 அவர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போகும்போது போட்டோவையும் பாருங்க, இப்ப இருக்கிற நளினி முருகன் பேரறிவாளனுடைய போட்டோவும் பாருங்க, அவருக்கு ஒரு மன உளைச்சல்லையோ ஒரு மனநல குன்றிய மனிதர்களாகவே தோன்றவில்லை. நல்ல சொகபோகத்தோடு வாழ்ந்திருக்கிற மாதிரி தான் தெரியும். அவர்கள் கூட இந்த 23 ஆண்டுகளுக்குள்ள நலிந்து போயிருப்பார்கள். நாமளும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தா அவர்கள் அந்த அளவுக்கு இல்லாததான் இருக்காங்க. எல்லா சொகத்தோடும் கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட நளினி கிட்ட இருந்து சில செல்போன்களை கூட கைப்பற்றியிருக்கார்கள். ஒரு கைதிக்கு செல்போன் எல்லாம் எப்படி போகும்?
நீங்க இப்படியான காரணங்களை சொன்னா கூட அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா அவங்க வந்து பெரிய அளவுல துன்பப்படலைன்னு நீங்க சொன்னா கூட, உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்னு, அவர்கள் தொடர்பான கருணை மனுக்களை உரிய காலத்தில் முடிவெடுக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தியதே கூட அவர்களுக்கு ஒரு தண்டனை தான். 20 வந்து அவங்க சிலையில இருந்திருக்கிறாங்கன்னு. நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சி வந்து காந்திய கொள்கைகளில் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சின்னு சொல்லுது. தவறு செய்தவர்கள் திருந்தி மீண்டும் வாழ்வதற்கான அனுமதி கொடுக்கறதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இது வந்து நீங்க சொல்ற வாதம் வந்து சார், இப்பத்துக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நாட்டுக்கு அது ஒவ்வாது. காந்தியவாதி அந்த காலத்துல இருக்கும்போது மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. தவறு செஞ்சவன் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான, தவறு திரும்ப மாட்டான், புரியுதுங்களா? காந்திவா வந்து சொன்னதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நாட்டுல ஒருத்தரும் வெளியே நடமாட முடியாது. அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு, ஒரு பெண் நைட்டு 12 என்னைக்கு தன்னுடைய உடம்புல பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியே கிளம்பும்போது யாருமே அவர்களை டச் பண்ணாத இருக்கும்போது அப்போதான் இந்திய அது ஒரு பெண்களுடைய உரிமைன்றாரு. இன்னைக்கு 5 சைனை கழுத்துல போட்டுக்கிட்டு வெளியே நடக்க முடியல. அதனால அவர் சொன்ன காலத்துக்கு வருடங்கள் வேற, அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அன்றைக்கு நம்ம நாட்டுல இன்னைக்கு நீங்க லண்டன்ல இருந்து நீங்க இப்ப பேசுறீங்க, நான் உடனே பேசுறேன், இன்னைக்கு 1 கனெக்ஷன் கிடைக்குது. இதே 60 முன்பு உள்ளால நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்க முடியுமா? அதனால இது வந்து காலம் நகர நகர சில குற்றங்கள் குற்றவாளிகள் இது ஒரு நவீன முறையில ஒரு வளர்ந்து கிண்டுது இன்னைக்கு குற்றங்கள். அதனால அதுக்காக காந்தியை வந்து இந்த நேரத்துல பேசுறது நம்ம பெரிய மகா தப்பு.
இவர்களை விடுதலை செய்தால் என்ன நடந்துவிடும் அல்லது என்ன தவறாயிடும் நீங்க நினைக்கிறீங்க?
இவர்களை விடுதலை செய்தால் வருங்காலத்தில் 20 ஒரு மனித ஒரு பையனை, அதாவது பையன் சொன்னா உனக்கு ஒரு 20 ஆளை வந்து கூலிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே உள்ள பெரிய தலைவர்களை யார் யாரை கொல்ல வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்னும் அவர்களை கொண்டு விட்டு நீ ஒரு 10-12 நான் வெளியே வந்து வந்துடலாம், அதுக்கப்புறம் உனக்கு 1,00,000 நான் கொடுக்குறோம், நீ வாங்கினு சொகுசா நீங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலான்ற ஒரு நிலைமை தம் நாட்டுக்கு உருவாக்கிவிடும். இது ஒரு முன்னுதாரணம்.
அதே சமயத்துல அந்த விடுவிக்கப்படும் பேரறிவாளன் மற்ற குடும்பத்தவர்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய கவலையும் உங்களுக்கு வந்து கவலை அளிக்கலையா? அவங்களுடைய கண்ணீர் இதனால் துடைக்கப்படும்னு நீங்க பாக்கலையா?
அவங்க கண்ணீர்கள், அதாவது பேரறிவாளன் அண்ட் முருகன் சாத்தன் இவர்களுடைய இதுல 3 தூக்கு தண்டனை, மீதி 4 ஆயுள் தண்டனை. இவர்களை விட்டு விட்டு 3 கொடுக்கிற கணக்கு உங்களுடைய கூட்டு பிரகாரம் 3 குடும்பம் கண்ணீர் பாதிக்குது என்றால், அவர் ராஜீவ்காந்தியோட இறந்த 16 குடும்பங்கள், 23 என்னுடைய தந்தை இறந்த பிறகு நான் என் தந்தைக்கு 6 பிள்ளைகள், என்னுடைய தாயார் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருப்பார்கள், எங்களுக்கு கல்யாணம் செய்திருப்பார்கள், ஊர்ல எப்படி வளர்ந்திருப்போம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதே மாதிரி 16 குடும்பங்களும்
இல்ல, அதாவது இன்னொரு விதத்துல என்ன மாதிரி அவங்க கேக்குறாங்கன்னா, கண்ணுக்கு கண், காலுக்கு கால், தலைக்கு தலை, கைக்கு கை அப்படிங்கிற அந்த பழிவாங்கும் போக்கு வந்து எல்லாரையுமே வந்து முடமாக்கிடும். ஏதோ ஒரு கட்டத்துல செய்த தப்புக்கு திருந்துறாங்கன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க பாக்கலையா?
அதுக்கு வந்து அதற்கு வந்து இந்தியாவில தூக்கு தண்டனையே கிடையாது, ரத்து என்ற ஒரு சட்டம் இருந்தால் நீங்க சொல்வதற்கு உபகாரம். இந்த மாதிரியான ஒரு கடுமையான குற்றத்துக்கு தூக்கு தண்டனை தான் என்று சட்டம் இருக்கும்போது
அதை தான் நாங்கள் கேட்கிறோம். தூக்கு தண்டனையே இந்தியாவில் இல்லை என்றால் நாங்கள் ஏன் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்க போறோம். அப்பொழுது எந்த குற்றம் ஒன்னாலும் செய்யலாம், எப்படி ஒன்னாலும் செய்யலாம், சட்டத்திலிருந்து பல ஓட்டைகள் மூலம் வெளியே வந்து விடலாம் என்று எல்லோருக்கும் தோன்றும்.
சரி, நீங்க இப்படி சொல்ற அதே சமயத்துல பேரறிவாளனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிந்த போது அவர் வந்து அந்த பேட்டரி வாங்கி கொடுத்தது தான் என்றாலும் அதை ஏன் வாங்கி கொடுக்கிறோம் என்று எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னாரு. அதை நான் முழுமையா பதிவு பண்ணலன்னு சொல்லி அந்த விசாரணை அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில பார்த்தா அவர் வந்து தான் வாங்கி கொடுத்த பேட்டரிங்கிறது ராஜீவை கொல்ல போகிற பேட்டரின்னு பேரறிவாளனுக்கு தெரியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க. அந்த வாதத்துல உண்மை இருக்கிறதா நீங்க பாக்கலையா?
அதாவது இவர் வந்து பேட்டரியும் அந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கை படித்து எலக்ட்ரானிக் பொருளை வாங்கி அந்த பாம் ஜாக்கெட்டை உருவாக்கினவரே அவர்தான். யாரோ ஒருவன் எனக்கு தெரியாமல் தன் உங்கள் வீட்டிலே ஒருத்தன் வந்து நான் இதை எடுத்துக்கொள்கிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன், இதை காசு கொடுங்கள் சொன்னால் யாராவது ஒப்புக்கொள்வார்களா? அதுவும் ஒரு பாம் ஜாக்கெட்டு உருவாக்குவதற்கு உடந்தையாக இருந்த பேரறிவாளன், இது எதற்காக, இதுக்காக பின்னாலே இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், இதெல்லாம் யோசிக்காமல் காசு வந்தால் மட்டும் போதும் என்று செய்து கொடுப்பது ஒரு எந்த விதத்தில் நியாயம்? பல உயிர்களை கொள்வதற்கு உடந்தையாக இருந்த ஒரு ஜாக்கெட்டை தயாரித்துக் கொடுக்க சொல்கிறார்கள். இதனால் பல எப்படி பல உயிர்கள் போகுமே, இது ஏன் எதற்காக என்று சொல்லாமலே செய்தது, இது இதைவிடையே பெரிய தவறு.
இல்ல, நீங்க இப்படி சொன்னா கூட அவர் அந்த ஜாக்கெட் செய்தார் அப்படிங்கறது எங்கேயும் பதிவாயிருக்கா என்ன?
அதாவது ஜாக்கெட்டுக்கு செய்யறதுக்கு உள்ள பேட்டரிஸ் இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கார். பாம் வெடிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ரிமோட் இதெல்லாம் இவர் தான் நான் செஞ்சு கொடுத்துருக்காரு. இவரே வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு ஏற்கனவே.
ஆனா அந்த வாக்குமூலம் வந்து அவரை வந்து அடித்து உதைத்து வாங்கப்பட்ட வாக்குமூலம் விமர்சனமும் இருக்கு இல்லையா?
அதெல்லாம் 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 யார் ஒன்னாலும் சொல்லலாம் சார், அதெல்லாம் யார் ஒன்னாலும் சொல்லலாம், தப்பிக்கிறதுக்காக எது ஒன்னாலும் சொல்லலாம். அதான் இதை நான் எடுத்துக்க கொள்ள முடியாது. ஏற்கனவே இவர்கள் எல்லாரும் செஞ்ச தவறுகளை தன் வாய் மூலமாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக எவ்வளவு பெறப்பட்டது என்றும் வாங்கியிருக்க சொல்லியிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் தற்செயலாகவோ அடித்தோ இது வந்து தடா கோர்ட்டிலேயே இவங்க சொல்லும் பொழுது எங்களை யாருமே துன்புறுத்தவில்லை, நன்றாகவே பார்த்து கொண்டார்கள், நாங்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்றுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள்.
இப்போ தமிழக அரசினுடைய இந்த முடிவு, இந்த முடிவுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்?
இவர்கள் தமிழ்நாடு முதல்வர்கள் 3 நாள் மத்திய அரசுக்கே கெடுவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 3 நாட்கள் பொறுத்து என்ன நடக்குது என்று பார்த்து அதன் பிறகு நாங்கள் முடிவெடுப்போம்.
முடிவெடுப்போம்னா என்ன முடிவெடுக்கலாம் இருக்கிறீங்க? சட்ட ரீதியா இந்த பிரச்சனை முடிவெடுக்கலாம்னு சொன்னா என்ன மாதிரியான முடிவு? சட்ட ரீதியா இந்த வந்து நீதிமன்றத்துக்கு போக போறீங்களா?
சட்ட ரீதியா நாங்கள் எல்லோரும் போவது, நீங்களே சொல்லிவிட்டது காந்தியவாதி என்று. நாங்கள் காந்தியவாதியாக இருக்கும்போது ஆயுதம் என்றால் ஆயுதம் எடுப்பதல்ல, சட்ட ரீதியாகவே அவர்களை சந்திப்போம்.
என்ன செய்ய போறீங்க சட்ட ரீதியா?
அது பொறுத்திருந்து பார்க்கணும். இப்பொழுதே சொல்ல முடியாது, சட்ட ரீதியா போட்டு இப்ப சொல்ல முடியாது. அந்த 3 நாட்களுக்கு பிறகு தமிழக கெடு கொடுத்த 3 நாட்களுக்கு பிறகு மத்திய அரசு என்ன செய்கிறது, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதன் பிறகு நாங்கள் 16 குடும்பங்களும் நாங்கள் ஆலோசனை செய்து அதுக்கு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம்.
இப்போ இந்த பாதிக்கப்பட்ட 16 குடும்பங்களும் இதில் ஒரே கருத்தோடு தான் இருக்கிறீர்களா?
ஆமா, எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்களே டிவியில தமிழ்நாட்டு இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு டிவிகளில் எல்லாத்தையும் நீங்களும் பிபிசி தானே பார்த்துருக்கலாமே. சில பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் அதில் பேசியிருக்காங்க.
பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே, அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் யாரும் இவர்களை விடுதலை செய்வதை விரும்பவில்லைங்கிறீங்களா?
கண்டிப்பா விரும்பவில்லை என்றுதான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட விரும்ப விடுதலை செய்யணும்னு சொல்லவே இல்லை.
நீங்க இந்த நியாயங்கள், உணர்வு பூர்வமான உங்களுடைய நியாயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு வாதம் என்ன வைக்கப்படுகிறது என்றால், சாதாரண சட்டப்படியே கூட ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி 14 ஆண்டுகள் கழித்து விடுவிக்கப்படுகிறார். அவருடைய நடத்தையை பொறுத்து, மற்ற கொலைகள் போன்ற குற்றங்கள் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 20 ஆண்டுகள் இருந்து விட்டார்கள். இருந்து விட்ட பிறகு இவர்களை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டும், சிறையிலேயே கொடுமைப்படுத்த வேண்டும், சிறையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை சரியானது அல்ல. மற்ற குற்றவாளிகளுக்கு என்ன விதமான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றனவோ அதே மாதிரியான நடைமுறைகள் இவர்களுக்கு கடைபிடிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அந்த யோசனை கூட உங்களுக்கு உடன்பாடானது இல்லையா?
அதுக்குதான் நான் சொல்றதுல வந்து கொலை குற்றங்கள் வந்து இரண்டு வகைப்படும் சார். ஒரு கொலைக்கு ஒண்ணு வந்து தன்னுடைய முன்விரோத காரணமாகவோ சில மோட்டிவ் காரணமாகவோ குடும்ப தகராறின் காரணமாகவோ கொலை பண்ணுவது ஒரு வித வழக்கு. இரண்டாவது பட்சம் வந்து இது வந்து திட்டமிட்டு அந்நிய நாட்டின் சதியோடு பல கோணங்களிலே பல வடிவங்களிலே இவர்கள் பிளானை செய்து இந்த மாதிரி எல்லாம் இது பல ஆண்டுகளாக இவர்கள் பிளானாக செய்த குற்றம். இது ஒரு இன்டர்நேஷனல் குற்றம். ஆத்மரியாக ஒரு தனியப்பட்ட நபர் தனிப்பட்ட ஒரு குற்றவாளி வெடி அதுவும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் குற்றம். இந்த இன்டர்நேஷனல் குற்றத்துக்கு வந்து 14 ஆண்டுகள் பிறகோ இப்போ 22 ஆண்டுகளுக்கு பிறகோ ரிலீஸ் பண்ணோன்ட்டு கிடையாது. தூக்கு தண்டனை என்று கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு ரிலீஸே கிடையாது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை அவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தவங்களுக்கு தான். ஆர்டினரியாக கொலை செய்த ஒருத்தர் ஆயுள் தண்டனை என்பது 24 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய நன்னடத்தையை பொறுத்து ஆயுள் தண்டனையை குறைத்து அவர்களை ரிலீஸ் செய்யலாம். இது திட்டமிட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொலவதற்கு செய்வதற்கு வழிவகுத்து வந்து அதுவும் ஒரு ஸ்ரீலங்காவில் இருந்து வந்து ஒரு நாட்டை விட்டு நாடு வந்து அந்த நாட்டில் இருக்க அவங்களுக்கு பர்மிஷன் ஆர் விசா இருந்ததாகவே தெரியவில்லை. இது வரணும் மெயின் பாயிண்ட். அவர்கள் இந்தியாவுக்கு வந்தது விசா இருக்கான்னு கூட தெரியாது. ஆகினால இவ்வளவு பெரிய தப்புகளை செய்து வந்து கொலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குற்றத்தை குறைச்சோ அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது.
ஆனா அவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததே உச்ச நீதிமன்றம் தானே? உச்ச நீதிமன்றம் தானே அது குறைச்சிருக்கு.
அதுதான் ஆயுள் தண்டனை வந்து தூக்கு தண்டனையை தான் அவர்கள் வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்பீல் போகலாம், அது இது பண்ணலாம். அவங்க மற்ற எதிர்த்தரப்பினர் அப்பீல் போகலான்ற ஒரு இதுவும் இருக்கு, சட்டமும் இருக்கு. ஆகினால அது தேடுறதுக்கு முன்னாடியே தமிழக அரசு அவர்களை ரிலீஸ் செய்ததுனால தான் நீங்கள் எங்களை இன்னைக்கு இப்போ என்ன பேட்டி காண்றீங்க, இல்லைன்னா பேட்டி காண்டிருக்க முடியாது. அந்த தவறு தமிழக அரசு இப்போ இவ்வளவு இதுவாக செஞ்சிருக்கிறது தான் இப்போ நீங்க கேட்கறதுக்கு நானும் பேசுறதுக்கு வாதமாக வைத்து.
இதுல தமிழக அரசு மட்டும் முடிவெடுக்கலையே, கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லா பிரதான கட்சிகளும் இதில் இதே ஒரே மாதிரியான கோரிக்கையை தானே வச்சிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு இந்தியாவிலே வந்து தமிழ் அதுவும் தமிழ்நாட்டிலே முதல் முதலாக எல்டிடிக்கு பல உதவிகளை செய்ததே காங்கிரஸ் இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் தான், புரியுதுங்களா? அவர்களையே இவர்கள் வந்து இவ்வளவு ஒரு பெரிய கொடூரமான முறையில கொலை செய்யும் பொழுது இந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் சார் சொல்லுங்க. நீங்க இங்க இருக்கிறவங்களை உதவி பண்ணார்கள். இங்க இருக்கிறவங்க வந்து சில அரசியல்வாதிகள் கள்ளத்தோணியில இங்கிருந்து போய் சில பொருள்களை இங்கிருந்து அங்கவும் அங்க இருக்கிற பொருளை இங்கேயும் வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் இவர்களால் நின்று போச்சேன்றத கவலையில தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க.